எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இதே போல் ஒரு நாளிலே நீர் உம்முடைய சீஷர்களோடு கூட மேலறையிலே கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து பஸ்காவை நீர் ஆசரித்து என்னை நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள், நான் வருமளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ராப்சர் கம்மிங் வரும் வரைக்கும் நாங்கள் கர்த்தருடைய பந்தியை நாங்கள் ஆசரிக்க வேண்டும். பின்பு நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்க்கும் பொழுது இந்த பந்தி எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த பந்தி எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தீர். பாவ மன்னிப்புக்கென்று உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். அந்த ஜீவன் பெந்தகோச நாளிலே அந்த 120 பேர் வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதே போல் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது உம்முடைய ஜீவனை எங்களுக்கு ஷேர் பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பிப்பீராக. ஆவியினாலே எங்களை அபிஷேகம் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்ததை நாங்கள் நினைவு கூறுவோம். அது எங்களுக்கு எங்களுடைய ரெடெம்ப்ஷன் ப்ரைஸை நீ செலுத்தினீர். ரெடெம்ப்ஷன் இஸ் எ கிரேட்டர் ஒர்க் தேன் கிரியேஷன். ஆண்டவரே, சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. நீர் ஆண்டவரே வார்த்தையை உரைத்தீர், அப்பொழுது இந்த சிருஷ்டிப்பு வந்தது. ஆனால் நீர் ரெடெம்ப்ஷனை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக வந்தது. அதனால் நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை மறந்து போகக்கூடாது, நினைவு கூற வேண்டும். அப்படி ஆண்டவரே நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தின் மூலமாகவும் இந்த திராட்சரசத்தின் மூலமாகவும் இந்த அடையாளங்கள் மூலமாக உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்படும்படியாக, கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கிறோம். இந்த பந்தியில் பங்கு பெறுகிற நாங்கள் அனைவரும் உம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இணைக்கப்படுகிறோம். நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையிலும் நிலைத்திருக்கும்படியாக இந்த பந்தியை ஏற்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் அதை நினைவு கூர்ந்து அது கருத்து என்னதென்பதை நாங்கள் அறிந்து இதில் நாங்கள் விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ரெடெம்ப்ஷன், எங்களுக்கு ஹீலிங், எங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாமே கிராண்ட் ஆகப்படுகிறது. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு பங்கு பெற கிருபத்தார். எங்களதில் என்ன தடைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும். கர்த்தாவே, எல்லாத்தையும் இரத்தத்தின் கீழே ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. இந்த ஆண்டவரே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீர் ஆசீர்வதியும் என் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறிது நேரமாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். தாமைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய எம்முடைய பிரசன்னமானது எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க இந்த பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். உட்காரும். இந்த ரப்போஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:4 வாசிக்கலாம்.
குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள்.
குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். ஐ ஹவ் சீன் இன் தட் ஐ ஹவ் பெட்ரேடு த இன்னசன்ட் பிளட் ஐ ஹவ் பெட்ரேடு த இன்னசன்ட் பிளட் அண்ட் தே செட் வாட் இஸ் தட் டு அஸ் சீ தவ் டு தட் I have betrayed the innocent blood. குற்றமில்லாதத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். ஐ ஹவ் சின்ட் என்று யூதாஸ் சொல்லுகிறான். யூதாஸ் காரியோத் பிரதான ஆசாரியத்தை போய் இவ்விதமாக சொல்லுகிறான், நான் வந்து பாவம் செய்தேன். எதனால் என்றால் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினாலே. அல்ல, யூதாஸ் என்ன சொல்கிறான்? குற்றமில்லாத இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். ஆமென். அதனால் நம்முடைய இரத்தம் வந்து குற்றமில்லாத இரத்தம் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வந்து த கிரியேட்டிவ் பிளட் ஆஃப் காட். இந்த தேவன் அந்த தனக்கென்று அந்த பிளட்டை சிருஷித்தார். அந்த பிளட் வந்து கிரியேஷன் மூலமாக வந்தது. நம்ம வந்து தாய்தப்பட்டிருந்து அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இரத்தமானது குற்றமில்லாத இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே குற்றமில்லாத இரத்தம். உலகத்தில் எந்த மனுஷனுடைய இரத்தமும் குற்றமில்லாத இரத்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். அந்த இரத்தமானது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தை நாம் நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அது குற்றமில்லாத இரத்தம். அந்த இரத்தம் மாத்திரமே என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி, அந்த இரத்தம் தான் எனக்கு மீட்பை கொண்டு வர முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் வந்திருக்கிறோம். இல்லை, ஜூடாஸ் இங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், ஐ ஹவ் சின்ட், நான் பாவம் செய்தேன், பிகாஸ் ஐ பெட்ரேட் த இன்னசன்ட் பிளட், அந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். பாருங்கள், இயேசு குற்றமற்றவர் என்பதை யூதாஸ் காரியத்தை அங்கே சொல்லுகிறான். பிரதான ஆசாரியன் இதோ வேதபாரலும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். பிலாத்துக்கிட்ட அவரை அனுப்பும் பொழுது, நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்கிறான். ஏரோதனிடத்தில் அனுப்பும் பொழுது ஏரோதும் சொல்லுகிறான், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறான். யோவான் 8:46 நம்ம வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் அவர் குற்றமற்றவர். அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை நீக்க முடியும். அந்த இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். நம்ம அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஜூடாஸ் வந்து அந்த இரத்தத்தை காட்டி கொடுத்தான். அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன்.
குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அதனால் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், த சின் ஆஃப் ஜூடாஸ், யூதாஸுடைய பாவம். யூதாசுடைய பாவம் குற்றமில்லாத இரத்தத்தை அவன் காட்டி கொடுத்தான். அவன் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். மத்தேயு 27 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்.
இதோ விடிய காலமான போது, ராத்திரியில அரெஸ்ட் நடக்கிறது, கெத்செமனே தோட்டத்திலே அரெஸ்ட். அதன் பின்பு அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். முதலாவது அண்ணா வீட்டுக்கு போகிறார், அண்ணா என்ற பிரதான ஆசாரியன். அதுக்கு பிறகு காய்பா என்ற பிரதான ஆசாரியத்தில் போகிறார். அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வந்து அவரை குற்றம் சுமத்த காரணத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அந்த பிரதான ஆசாரியன் கேட்குறான், நீ வந்து கிறிஸ்துவா என்று கேட்கும் பொழுது, நீ என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வ பலமில்ல கிறிஸ்து தானா? ஆமாம், நான் கிறிஸ்து தான் என்று சொல்லுகிறார். அதனால் இவர் மனுஷனாக இருக்க தன்னை தேவன் என்று கிறிஸ்து என்று சொல்வதனாலே தேவ தூஷணம் சொன்னான் என்ற அந்த பழி, தேவ தூஷணம் சொல்லுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கே அவன் தீர்மானம் பண்ணி, நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தேவதூசன் சொன்னார், இவர் வந்து கொலை செய்யப்படுவதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார். ஆனாலும் அவங்களால் அந்த கொலை செய்ய அவர்களால் முடியாது. அவர்களுக்கு வந்து கொலை செய்ய வேண்டுமென்றால் பிலாத்து பெர்மிஷன் கொடுக்க வேண்டும். பொந்தியு பிலாத், அந்த பொந்தியு பிலாத்தினத்தில் அதிகாலையிலே கொண்டு செல்கிறார்கள். அதெல்லாம் அதிகாலையிலே கொண்டு சென்று 9 முன்னால் போகிறாங்க. இயேசு கிறிஸ்து 9 சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் அதுக்கு முன்னால் அதிகாலையிலே கொண்டு சென்ற விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது இதை இவன் கேள்விப்படுகிறான், என்ன நடக்குதுன்னு கேள்விப்படுகிறான். 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டான், அவரை முத்தத்தினாலே காட்டி கொடுத்து விட்டான். அதன் பின்பு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா நியூஸையும் அவன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நைட்டு என்ன நடந்துச்சு, இப்பொழுது என்ன நடக்குது, காலையில் அவன் என்ன நடக்கிறது என்பதை அவன் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறான். அவரை பொந்தி பிலாத்தினத்தில் கொண்டு போனார்கள். பொந்தி பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டார் என்ற நியூஸை கேள்விப்பட்டோடனே அவனுடைய மனசாட்சி குத்தப்பட்டது. அவன் மனசாபப்பட்டான். 3 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாபப்பட்டு,
அவன் மனசாபப்பட்டான்.
அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து,
அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்தான். 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டான். அந்த 30 வெள்ளிக்காசுக்காகத்தான் குற்றமில்லாத இரத்தத்தை அவன் காட்டி கொடுத்தான். அவர் எப்படினாலும் தப்பிச்சு போயிடுவார் அப்படின்னு நினச்சான். அநேக நேரத்தில் அந்த யூதர்கள் அவரை, பிரதான ஆசாரியர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பிடிக்க வகை தேடின பொழுது அவங்களுடைய கண்களுக்கும் அவர் மறைந்து போனார். அவர் அப்படியே காணாமல் போயிட்டார். அதனால் அதே மாதிரி அவர் பயிர்வார், அவர் தப்பிச்சுக்கிடுவார், நமக்கு வந்து 30 வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. இதுவரைக்கும் அவருடைய வேலை வரவில்லை. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே மனுஷர்கள் அவரை பிடிக்க முடியாது. அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை மனுஷன் பிடிக்க முடியாது. அவர் வந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைந்து போவார். ஆனால் இப்பொழுது அவருடைய வேலை வந்தது. இதுவரைக்கும் அவருடைய வேலை வரவில்லை, இப்பொழுது வேலை வந்ததினாலே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். இது அவர்கள் வந்து பொழுது, நாங்கள் வந்து சேனா இயேசுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் என்று அவர் வரும் பொழுது, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அப்படியே பேக் அடித்து எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. அவரை பிடிக்க முடியாது. நான் தான் என்று சொல்லும் பொழுது அவர் காடுங்கிற லெவலுக்கு வருகிறார். அவர் தன்னை காட் என்று அங்கே அறிக்கை செய்கிறார். நான் தான் என்று அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று யோவான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பு இதோ நான் தான், இவங்களை போக விடுங்க, நான் இந்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் ஒப்பு கொடுத்ததுனால அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. யூதாஸ்காரியத்தை ஒரு வேலை விதமாக நினச்சிருக்கலாம். நமக்கு 30 வெள்ளி காசு கிடச்சிட்டு அவரும் யாரும் அவரை பிடிக்க முடியாது. அவர் காட் என்று அவன் பிலீவ் பண்ணான். ஆனால் அவரை பிடிக்க முடியாது என்று அவன் நினச்சான். ஆனால் இப்பொழுது மாட்டிக்கிட்டார். அதனால் அவனுக்கு மனசாட்சி குத்தினது. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று அந்த 30 வெள்ளி காசை திரும்ப கொண்டு வருகிறான். யாருக்கிட்ட வாங்கினானோ அவங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து, இதை வச்சுக்கிடுங்க, எனக்கு இது தேவையில்லை, நான் பெரிய பாவம் செய்தேன், இந்த சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை என்று அவங்ககிட்ட கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறான்னா, அது உண்பாடு என்று சொல்லுகிறார். முதலாவது, ஹீ ரியலைஸ் தட் வாட் ஹி ஹட் டன் வாஸ் எ பிக் மிஸ்டேக். நான் செய்தது பெரிய தவறு. நவ் ஹீ இஸ் ரெக்ரெட்டிங் இட். இதோ அவன் அதற்காக மனசாபப்படுகிறான். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அது அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார். அதனால் எங்கிட்ட கொண்டு நீ காசு தருதா, அதனால் அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த 30 வெள்ளி காசு தேவையில்லை, அது எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நீ எங்கிட்ட வந்து அறிக்கை செய்து பிரயோஜனம் இல்லை, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன் என்று எங்கிட்ட வந்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் கன்ஃபஸிங் யுவர் சின் டு அஸ். எங்கிடத்துல வந்து நீ அறிக்கை செய், பாவத்தை அறிக்கை செய்தனால பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி நியூ ஜெருசலேம்னு ஒரு சபையில் பாஸ்டர்கிட்ட போய் அறிக்கை செய்கிறாங்க அவங்க தப்ப. அந்த பாஸ்டர் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லுவார் என்றால், நீ எங்கிட்ட வந்து அறிக்கை பண்ணி பிரயோஜனம் கிடையாது, நீ யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சியோ அவங்ககிட்ட போய் நீ மன்னிப்பு கேடு. நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் தேவன்கிட்ட மன்னிப்பு கேளு. மனுஷங்களை ஏமாற்றி ஏதாவது செஞ்சீங்கன்னா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு. அதுதான் அவங்க சொல்லணும். அவங்க வந்து அந்த பிலிவர்ஸை வந்து நியூ ஜெருசலேம் சபையில் பெரிய சர்ச்சு நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. அவங்க அந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு டைமை குறிப்பாங்க, இன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க தனிப்பட்டமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாவத்தை அறிக்கை செய்யும். அவர் நான் மன்னிச்சிட்டேங்கிறார். மனுஷனுக்கு பாவத்தை மன்னிப்பதுக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அறியாங்க. அப்படியே அந்த டாக்டரின்லையும் சபைகள் நிறைய வளர்ந்துக்கிட்டு வருது. என்ன சொல்ல முடியும், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க நாலு பேர் வராங்க. அவங்க பைபிளோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எங்கிட்ட வந்து அறிக்கை பண்ணி பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் கன்ஃபஸிங் யுவர் சின் டு அஸ். நீ வந்து நீ யாருக்கு விரோதமாய் தவறு செய்தாயோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேள். யூ நீட் டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் த ஒன் தட் யூ ஹேவ் சின் அகேன்ஸ்ட். நீ யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாயோ அவர்கிட்ட போய் அறிக்கை செய். அவர் இன்னும் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், அவர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் என்னஞ்சான், 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு 3 மணிக்கு ஜீவனை விட்டார். இவன் ஒருவேளை 10 மணிக்கு வந்திருக்கலாம், அவர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார், 3 மணிக்கு தான் அவர் ஜீவனை விட போகிறார். நீ எவ்வளோ டைம் இருக்குது, நீ போய் அங்கே போய் மன்னிப்பு கேள். பார்த்தீங்களா, அதனால தான் உண்பாடுன்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட வந்து ஏன் நீ தர? உடனே அவன் என்ன செய்தான், அந்த காயின்ஸ் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்.
இதோ அந்த தேவாலயத்திலே அந்த காசை எரிந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரதான ஆசாரியும் அந்த காசை வாங்கலை, இவனும் அந்த காசை வச்சுக்கிட மனசில்லை. அவன் தேவாலயத்திலே எரிந்து கொண்டு, அண்ட் ஈ காஸ்ட் டவுன் த பீஸ் ஆஃப் சில்வர் இன் த டெம்பிள் அண்ட் டிபார்ட்டட் அண்ட் வென்ட் அண்ட் ஹேங்க்டு ஹிம்செல்ஃப். அவன் தூக்கு போட்டு கொண்டான். இதான் பிசாசு செய்கிற கடைசி காரியம். பிசாசு செய்கிற கடைசி காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனத்தில் போய் மன்னிப்பு கேட்க அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவனுக்கு ஒரு தாழ்மை வேணும், அந்த தாழ்மையை கொடுக்க மாட்டான். தான் நிறைய பேர் அப்படி தான் தவறு செய்வாங்க, சரி அவங்கள்ட்ட வந்து அறிக்கை செய்வோம் அப்படிங்க மனசு கிடையாது. அதுக்கு தான் நம்ம எந்த மனுஷனுக்கு விரோதமாக எந்த தவறும் செய்யக்கூடாது. அது அப்படி செஞ்சால் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமே, அது என்னத்துக்கு? அதனால் நம்ம கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் கத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க அது ஈஸி. எப்படின்னா, அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். முழங்கால போட்டு ஜோம் பண்ணால் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம். இது மனுஷங்கிட்ட போய் நம்ம தாழ்த்த முடியுமா? அவங்ககிட்ட போய்ட்டு நாங்கள் உனக்கு விரோதமாக தப்பு செஞ்சோம், உயிரோடு இருக்க மனுஷனுக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்க முடியுமா? அது தாழ்த்த முடியாது. ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம பேசினா, அவங்களுக்கு நேராக நம்ம பேசினா, நேரடியாக அவங்ககிட்ட சண்டை போட்டு கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசினா நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதுதான் பைபிளில் எழுதியிருக்கு. அதனால தான் நம்ம வாயை அடக்கிட்டு இருக்கணும். நம்ம வந்து அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருமே. ஆண்டவர்கிட்டனா நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவர் காணாதவராக இருக்கிற நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிடலாம். மனுஷன்ட்ட போய் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்காங்க, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துருக்கான், அவர் இப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறார், போய் மன்னிப்பு கேட்டான். சாத்தான் வந்து தன்னை தாழ்த்த விட மாட்டான். த லாஸ்ட் திங் த டெவில் வில் டூ, கடைசியாக பிசாஸ் என்ன செய்கிறான் என்றால், அந்த கன்ஃபஸ் இஸ் ராங், தன்னுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவுக்கு போய் அறிக்கை செய்யாமல் பிரதான ஆசாரியன்ட்ட போய் அறிக்கை செய்கிறான். அதே போல் ஒருத்தர் வந்து யாருக்கு விரோதமாக தவறு செய்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்காதபடி அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். மற்றவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போகணும். இது என்ன சொன்னால், அவன் வந்து அந்த இயேசுக்கு சொல்லி போய் கன்ஃபஸ் பண்ண வேண்டும், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் காட். ஈ ஜஸ்ட் வோண்ட் ஹம்பிள் ஹிம்செல் டு டூ தட். அதை செய்வதற்கு அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். அவன் தன்னுடைய வெக்கத்தை மறந்து தன்னை தாழ்த்தி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். அவர் இன்னும் என்ன செய்யறார், ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜாக வரல, ரெடிமராக தான் இருக்கிறாரு, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறாரு. அவன் போய் ஈஸியாக அதை செய்திருக்கலாம். ஈஸியாக அதை செய்கிறது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவன் செஞ்சிருந்தா அவன் தன்னுடைய லைஃப் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் மன்னிக்க அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். அவனும் ஒரு அப்போஸ்தலனாக மாறியிருப்பான். அவனையும் ஆண்டவர் ஏதோ ஒரு தேசத்துக்கு அனுப்பி அவன் வந்து இயேசு கிறிஸ்துக்காக மரித்திருப்பான். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறியிருப்பான். ஆனால் அவன் வந்து என்னச்சான், மனசாட்சியிலே குத்தப்பட்டு அவன் என்னச்சான், நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டான். அவன் யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான் என்று அவன் பாதாளத்துக்கு இறங்கினான். அதனால் சூசைட் பண்ணுறது பாதாளத்துக்கு போகிறதுக்கு வழியாக இருக்குது. அதனால் சூசைட் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், நமக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும், ஒருவேளை அவமானங்கள் நமக்கு வந்தாலும், அதையெல்லாம் நம்ம இந்த கத்தட்டில் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். எந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம அதுக்காக நம்மை நாமே மாய்த்து கொள்ளக்கூடாது. அது ஜூடாஸுக்கு சாத்தான் கடைசியாக என்ன சொல்கிறான், அவனை தாழ்த்த அவனை விடவில்லை, நீ போய் சாவு, நீ போய் நான்று கொண்டு சாவு. சூசைட் பண்ணுறது ஒரு ஆவி, பிசாசினுடைய ஆவி. அந்த ஆவி தான் அவங்கள வந்து நீ தற்கொலை பண்ணிக்க, எல்லாத்துக்கும் அதான் முடிவு, வேறு வழி இல்லை அப்படின்னு. உலகத்தில் தினந்தோறும் தற்கொலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை என்ன செய்கிறான் என்றால், கடைசியாக அப்படி கொண்டு முடிச்சிருந்தான். அவன் என்ன, கொஞ்சம் ரொம்ப சின்ன காரியம்தான், கொஞ்சம் தூரம் நடந்து போய் கல்வாரி மலையில் ஏறி அந்த கொல்கத்தாவில் மரித்திருக்கிற அந்த ஆண்டவரோடு கூட போயிட்டு, ஆண்டவரே நான் உனக்குரமாய் பாவம் செய்தேன், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு இயேசுகிட்ட சொல்லணும். அவன் போய் பிரதான ஆசாரியன்ட்டு சொல்கிறான். அங்கவே சொல்லியிருந்தான் என்றால் அவன் சந்தோஷத்தோடு திரும்பியிருப்பான், நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்தேன், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கே வந்து அப்படி அதை பெற்றிருப்பான், அந்த விதமான பாவம் மன்னிப்பை அவன் பெற்றிருப்பான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகாதபடி பிரதானாசிரியத்தில் அவன் போனதுனால அவன் வந்து சாத்தான் வந்து என்ன செய்கிறான், அவனை கடைசியாக வந்து அவனை கொன்று சூசைட் பண்ணும்படியாக செய்கிறான். ஆனால் இங்கே காயினை பார்க்கும் பொழுது காயினும் அவ்விதமாகத்தான் இருக்கிறான். காயின் வந்து தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்றான். ஆதி அவன் 4:8 வசனத்தை வாசிக்கலாம்.
காயின் தன் சகோதரனாக ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான்.
ஏதோ காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறான். இந்த ஆவிதான் ஜூதாஸ் காரியத்துக்குள்ளே வந்தது. காயின் வந்து என்ன செய்கிறார் என்றால் மனம் திரும்பவில்லை. கேயின் டிண்ட் கேவ் இட் இன் ஹிம் டு ரிபென்ட் டு காட். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசும் பொழுது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே, நான் அவருக்கு அவனுக்கு என்ன காவலாளியோ இல்லை, அவனுடைய இரத்தமானது என்னை நோக்கி கூப்பிட்டது, நீ வந்து அந்த இரத்தத்தை, அந்த ஆபேல் ஒரு இன்னசன்ட் மேன், இதோ அவனுடைய உன் சகோதரனாகிய அந்த ஆபேலின் இரத்தம் வந்து என்னை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லும் பொழுது, அவன் வந்து நான் தவறு செய்தேன், நான் அவனை கொலை செய்தேன் என்று மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கலை. அப்பொழுது என் ஆண்டவர் அவனை சபிக்கிறார், நீ இந்த நிலத்திலே நீ பயிர் வைக்கும் பொழுது அது தன் பலனை கொடுக்காது, நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய், நீ வந்து சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அவனை குறித்து சொல்லும் பொழுது அப்பொழுது தான் அவன் வாயை திறக்கிறான். 13 வாசிக்கலாம்.
அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன்.
அந்த தண்டனையை நினைச்சு தான் அவன் வந்து வருத்தப்படுகிறான். செய்த தவறை குறித்து அவன் வந்து வருத்தப்படலை. தன் சகோதரனாகிய காபேலை கொன்று விட்டேனே என்று சொல்லி அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறான், கொலை செய்கிறப்ப அதுக்காக அவன் வந்து வருத்தப்படாதபடி அவனுக்கு வருகிற தண்டனையை குறித்து தான் வருத்தப்படுகிறான். அதுதான் மெனி பீப்புள் ஆர் இன் சாரி ஃபார் தேர் சின்ஸ், தங்களுடைய தவறுகளுக்காக அவங்க வருத்தப்படுவதில்லை, ஆனால் அவங்களுக்கு வர தண்டனையை நினச்சி தான் வருத்தப்படுவாங்க. நீர் எனக்கு அதிக தண்டனை தருகிறீர், என்னாலும் சகிக்க முடியாது. அவங்க தேவனால் பிடிக்கப்படுகிறார்கள். அண்ட் ஹாவ் டு சஃபர் த பினாலிட்டி, அந்த தண்டனையை குறித்து தான் அவங்க வந்து வேதனைப்படுறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய தவறு செய்கிறோம், இந்த தண்டனை வருவது நியாயம்தான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. திஸ் இஸ் அ செல்ஃபிஷ் நேச்சர் ஆஃப் மேன், மனுஷனுடைய சுயநலமாக இருக்கு. ஜூடாஸ் என்ன செய்தான் என்றால் அறிக்கை பண்ணினான், ஆனால் யார்கிட்ட அறிக்கை பண்ணணுமோ அங்கே அறிக்கை பண்ணல. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலையும் சாமியார்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்வாங்க. அது சரியா, பிரதான ஆசாரிட்ட போய் மன்னிப்பு கேட்க சரியா, பாசத்தை போய் பாவ அறிக்கை பண்ணுறது ரைட்டா? இல்லை, நீ தேவனத்தில் சொல்லு, என்கிட்ட சொல்லாத, நீ தேவனத்தில் சொல். எனக்கு விரோதமாக நீ தவறு செஞ்சால் என்கிட்ட சொல்லு. நீ வந்து மீதி எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு அந்த இளையகுமாரன் அறிக்கை செய்கிறான். நான் வந்து பரத்துக்குன்னா தேவனுக்கு விரோதமாக தவறு செய்தேன், நான் உமக்கு விரோதமாக தவறு செய்தேன், என்னுடைய சொத்துக்களெல்லாம் பிரித்து தாரும் என்று நான் அதெல்லாம் செலவழிச்சுப்பிட்டேன். இப்படி நான் வந்து அதனால் அவன் ரெண்டையும் அறிக்கை செய்கிறான், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தவறு செய்தேன் அப்படின்னு தகப்பன்ட்ட அறிக்கை செய்கிறான், கத்தர்கிட்டையும் அவன் அறிக்கை செய்கிறான். அதனால் அதுதான் கரெக்ட். அதனால் நம்ம தேவனத்தில் போய் அறிக்கை செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு இஸ்ரியை வந்து கொண்டு வராங்க. யோவான் 8:3-4 வாசிக்கிறான்.
அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படி.
சரி, போதும். நம்ம ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நெய்தர் ஐ கண்டம் யூ என்று அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் இந்த இடத்துல கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்படும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வராங்க. இவளை நாங்கள் வந்து இவளுடைய தவறை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே போயிட்டாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லாம் கல்லை போட்டுட்டு போகும் பொழுது இந்த இஸ்ரீ நிமிந்து பார்க்க அங்கே நிற்கிறாள். யோவான் 8:10-11 வாசிக்கலாம்.
இயேசு நிமிந்து தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
சரி, என்ன சொல்லுகிறார் என்றால், யாருமே அவள் அங்க அவள் தான் இருக்கிறா, வேற எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு நிமிந்து பார்த்து, குனிஞ்சுக்கிட்டே இருந்தவர் இப்ப நிமிந்து பார்த்து, அந்த இஸ்ரீயை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. அதனால இஸ்ரீயே, உன்னை யாருமே ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஆம் ஆண்டவர், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்குது, நீ போகலாம், கோ அண்ட் சின் நோ மோர் என்று அவளுடைய பாவங்களை மன்னித்து அனுப்பிவிட்டார். அவர் ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம், தினமும் மிஸ்டேக் கமிட் பண்ணுறோம். இப்போ பென்காம் சொல்லுகிறார், நான் தௌசண்ட் மிஸ்டேக்கை கமிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். பெரிய தீர்க்க தரிசியாக விதமாய் சொல்கிறார். அதனால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்மெல்லாம் மனிதர்கள், தவறக்கூடியவர்கள், தினமும் நம்ம தவறுகிறோம், மிஸ்டேக் கமிட் பண்ணுறோம். அதெல்லாமே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். மனுஷங்கிட்ட போய் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பாசத்தை போய் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் காட் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. அல்ல, இப்பொழுது அவளை வந்து அங்கே அவருக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது அவர் வந்து அந்த பலவீனமான அந்த இஸ்திரியை அந்த பொல்லாதருடைய கையிலிருந்து மீட்டு கொள்கிறார். இஸ் த டிஃபெண்டர் ஆஃப் த வீக். ஆண்டவர் என்றைக்குமே அந்த பலவீனமான பக்கத்தில் தான் இருப்பார், பலவான்கள் மத்தியில் இருக்க மாட்டார், அந்த பொல்லாத மக்கள் மத்தியில் அவர் இருக்க மாட்டார். பலவீனர்களை பாதுகாப்பது. இந்த இஸ்ரிக்கு ஆதரவு யாரும் கிடையாது, இவ்வளோ ஒரு பலவீனமாக இருக்கு, அவங்க கையில் மாட்டிக்கிட்டா அவளை பாதுகாக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. அதனால் இவர் என்ன சொல்கிறார், அவர் மேசி சீட்டாக இருக்கிறார், அவர் கிருபாசனமாக இருக்கிறார். அந்த மேசி சீட்டுக்கிட்ட அவங்கள வந்து அவங்க கொண்டு வராங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையையே மீறி அவளை மன்னிக்கிறார். ஏன் அவளை கண்டம் பண்ணவில்லை? த வேர்ட் செட் ஸ்டோன் ஹேர். வார்த்தை சொல்லுகிறது, நியாயப்பரமான சொல்லுகிறது, அவளை வந்து கல்லறிய வேண்டும். Why did Jesus seemingly denied his own word? அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? இந்த இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது இவர் தான். இப்பொழுது அவர் மனுஷங்க ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் அவர் காடுங்கும்போது மோசேட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே அவர் தான். அவர் தன்னுடைய வார்த்தையே இப்போ மறுதளிச்ச மாதிரி இருக்குது. அதை மீறி இந்த பெண்ணுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த பெண்ணை அவர் காப்பாற்றுகிறார் என்றால் அது என்ன அர்த்தம் என்றால், அவர் மேசி சீட்டாக இருக்கிறார், கிருபாசனமாக இருக்கிறார். அதனால் அவங்க கிருபாசன தண்டையிலே அந்த பெண்ணை கொண்டு வராங்க. கிருபாசனத்தில் வரும்பொழுது, அவர் கிருபாசனத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஆக்கினை தீர்ப்பு செலுத்த முடியும்? அவர் வந்து மன்னிப்பு அங்கே கொடுக்கிறார். அவளுடைய பாவங்களுக்கு அப்படின்னா தண்டனை கிடையாதா? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அவளுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்கிறது. அதை என்ன செய்தார் என்றால், இன்னும் கொஞ்ச நாளில் கல்வாரியில் அவர் அதை சுமக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் தண்டனை உண்டா? தண்டனை உண்டு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் எப்படி ஏன் வந்து நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம் என்றால், அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டார். அதுக்கு வர வேண்டிய தண்டனையை, அந்த பெனாலிட்டியை, அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கிட்டார். அவளுக்கு அவளுடைய தண்டனையும் அவள் ஏற்றுக்கொள்ள போகிறார். கல்வாரியிலே அவளுடைய பாவத்துங்களுக்கும் அவர் தண்டிக்க போகிறார். அதனால் என்ன, நான் ஹி டுக் ஹர் பிளேஸ் அட் கால்வரி இன் ஆர்டர் டு கீப் ஹிஸ் ஓன் லா. அவர் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும், அவளுடைய வார்த்தையை அவர் கடைப்பிடிக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு என்ன வர வேண்டிய தண்டனையை, அவளுக்கு வர வேண்டிய அந்த மரணத்தை அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால் அவர் இப்பொழுது கிருபாசனத்தில் இருக்கிறார். அவர் மன்னிப்பை அருள முடியும், நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறார், கிருபையும் அவர் கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்க நியாயப்பிரமாணத்தை பார்க்குறாங்க. இவர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார். அவர் மட்டும்தான் மன்னிக்க முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ 1963 என்ன நடந்தது? கல்வாரியிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார். நாம் இப்பொழுது அவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் நமக்கு தண்டனை கிடையாது, நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம். நம்ம செய்த பாவங்களுக்கு தண்டனை கிடையாது. ஏனென்றால் என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இந்த பெண்ணுக்கு தண்டனை கிடையாது, ஏனென்றால் அவர் கிருபாசன தண்டையில் வந்திருக்கிறாள். அவளுக்கு என்ன சொன்னால், அவர் வந்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் செய்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அதனால நான் விடுதலை ஆயிருக்கிறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய சாட்சி. இப்போ 1963 1963 என்ன நடந்தது என்றால், டெஸ்பென்சேஷனல் சேஞ்ச். டெஸ்பென்சேஷன் காலங்கள், காலங்கள் வந்து மாறிவிட்டது. Change that took place in 1963. The காலங்கள் மாறிவிட்டது. இது வரைக்கும் இதை ஏழு சபை காலங்கள் சர்ச்சேஜஸில் எபெசிமின் பேர்கம் தேத்திரா சரதை பிரதல் பேரல் அவதிக்கா, இந்த ஏழு சபை காலங்களிலே அவர் வந்து சன் ஆஃப் காடாக இருந்தார். அவர் வந்து மீடியேட்டராக, மத்தியஸ்தராக, அவர் வந்து பிரீஸ்டாக, பிரதான ஆசிரியராக இருந்தார். இவங்களுடைய குறைகளுக்காக அவர் வந்து மத்தியஸ்த ஊழியம் செய்தார். நான் இவர்களுக்காக மறித்தேன், ஆனால் இவர்களுக்கு வந்து குறைவான சத்தியத்தில் இருக்கிறாங்க, டிர்னிட்டியில் இருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் டிர்னிட்டி, வெஸ்லி டிர்னிட்டி, பெந்தகோசக்காரங்க டிர்னிட்டி, அது தப்பான உபதேசம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவங்களுக்கு அவ்வளோதான் சத்தியம் தெரியும், அதனால் அவங்க மேலே கிருபையாயிரும். இரத்தத்தின் கீழ் அவங்களுடைய பாவங்களை கொண்டு வருகிறார், குறைகளை கொண்டு வருகிறார். எது வரைக்கும், 1963 வரைக்கும். அதுக்கு பிறகு அவங்க பாவம் திருநீட்டியை பிலீவ் பண்ணால் அவங்களுக்கு மீட்பு கிடையாது. ஏனென்றால் 1963 டெஸ்பென்சேஷனல் சேஞ்ச் வருகிறது. அவர் மத்தியஸ்த ஊழியத்தை செய்யல, அவங்களுடைய இக்னரன்ஸுக்காக, அவங்களுடைய அறியாமைகளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் என்றால், 1963 முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. சன் ஆஃப் டேவிடுக்கும் சன் ஆஃப் காடுக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி, அதில் வந்து என்ன வருதுன்னா, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அகைன், மறுபடியுமாக மனுஷகுமாருடைய ஊழியம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷகுமாரனாக இருந்தார், இப்பொழுது மறுபடியும் அவர் மனுஷகுமாருடைய ஊழியத்தை கொண்டு வருகிறார். அதனால் டெஸ்பென்சேஷனல் சேஞ்ச் ஏற்படுகிறது. அவர் வந்து இறங்கி வந்து மத்தியஸ்த ஊழியத்திலிருந்து அவர் ஆசாரியனுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து இப்பொழுது சன் ஆஃப் மேனாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி ஹஸ் நவ் ரெஸ்டோர்ட் த லாஸ்ட் ட்ரூத். அதனால் அவர் என்ன செஞ்சார் என்றால், இழந்து போன எல்லா சத்தியத்தையும் மறுபடியும் நமக்கு கொண்டு வந்தார். அதான் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். டிர்னிட்டி தவறான உபதேசம், அது பாபிலோனிய உபதேசம், அதிலிருந்து நம்மளை வந்து ஒன் காடு கொண்டு வருகிறார். பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுக்கிறது, அது டைட்டில் பேப்டிசம், அது சரியான உபதேசம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தால்தான் பாவம் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பழத்தினால, ஆப்பிள் சாப்பிட்டனால அல்லது ஆரஞ்சு சாப்பிட்டனால பழத்தினால பாவம் வரல. பாவம் வந்து இரத்த சம்பந்தமானது. இந்த அதனால் இந்த ஒரிஜினல் ட்ரூத் மூல பாவம் அது என்னவென்றால் சர்ப்பத்தின் வித்து. அது இரத்த சம்பந்தமானது. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. இந்த எல்லா உபதேசங்களை கொண்டு வரும் பொழுது இழந்து போன எல்லா ட்ரூத்தையும் அவர் மனுஷகுமாரன் ஊழியத்தில் வந்து ஓப்பனிங் அந்த வேர்டு நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். ஃபர்ஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் வந்து டிசைனிங் ஆஃப் த ஹார்ட், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. தேர்ட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அந்த மூணு காரியங்கள் இருந்து அதே மூணு காரியங்களை ஒரு மனுஷன் மூலமாய் கொண்டு வரும் பொழுது அது யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு அங்கே அது வந்தது. இப்பொழுது நமக்கு அது வந்திருக்கு. பிரஜாதிகள், யூதர் அல்லாத உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் அந்த மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் சோரன் பிரன்காம் மூலமாக வந்தது. இப்பொழுது நம்ம அந்த கண்டினியூஷனில் இருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு பிறகு அப்போஸ்தல ஊழியம் அதனுடைய கண்டினியூவேஷனாக இருந்ததோ அதே போல் பிரதர் பென்காமே ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு அதே ஊழியத்தை வந்து இப்பொழுது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. நம்ம மறுபடியும் சன் ஆஃப் மேன் ஊழியத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஈஸ் த மெஸ்ஸி சீட். அவரே கிருபாசனமாக இருக்கிறார். கிருபாசன தண்டையிலே வரும் வேண்டும் பொழுது நம்ம இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடைகிறோம். எபிரேயர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே.
ஆகையால் நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நம்ம கிருபையை பெறும்படியாக நம்ம கிருபாச தண்டையிலே நம்ம வரக்கணும். இப்பொழுது நீங்கள் கிருபாச தண்டையில் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் த மெசேஜ் ஆஃப் த ஹவராக இருக்கிறார். ஹீ இஸ் த வேர்ட் ஆஃப் திஸ் ஹவர். ஹீ இஸ் யுவர் நியூ ஹஸ்பண்ட். நம்முடைய ஓல்டு ஹஸ்பண்ட் அவன் வந்து சாட்டானாக இருக்கிறான். நம்முடைய ஓல்டு ஹஸ்பண்ட் மறித்து போனான். உலக வழக்கத்தின்படி நம்ம ஜீவித்தோம். நம்முடைய ஓல்டு ஹஸ்பண்ட் மறித்து போ, நம்ம நியூ ஹஸ்பண்ட்டை வந்திருக்கிறோம். ஓல்டு ஹஸ்பண்ட் மறிக்காதபடி நியூ ஹஸ்பண்டை நம்ம மேரேஜ் பண்ண முடியாது. புருஷன் மறித்தால்தான் அவள் அதில் இந்த பிரமாணத்திலேருந்து விடுதலை ஆகிறாள். பென்கன் டைவர்ஸை ஆதரிக்கலை. அதனால் டிவோர்ஸ் வந்து என்ன சென்றால் அது வந்து தவறு என்று சொல்லுகிறார். அதனால் புருஷன் மறிக்க வேண்டும். அப்படி ஆனால் விவாகம் செய்யலாம். நம்ம இன்றைக்கி நியூ ஹஸ்பண்டை நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுகளை வந்திருக்கிறோம். அது கிருபாசனமாக இருக்குது. அது கிறிஸ்துவாக இருக்கிறது. டு ரிஜெக்ட் த ட்ரூத் ஈஸ் டு ரிஜெக்ட் த மெர்சி சீட். நம்ம அந்த சத்தியத்தை நம்ம புறக்கணிக்கும் பொழுது நம்ம வந்து மெர்சி சீட்டை புறக்கணிக்கிறோம். கிருபாசனத்தை புறக்கணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறோம். இந்த சத்தியத்தை புறக்கணிக்கிற எல்லா பெந்தகோச பாசர்களும் ஆண்டவர் ஒரு நாளில் சொல்வார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டால் உன் சொந்தக்காரங்க சிலர் வந்து இந்த வார்த்தையில் இருக்கிறாங்க, ஆனாலும் நீ உன் இதயத்தை கடினப்படுத்தின. யூதாஸ் காரியத்தை போல் உன் இதயத்தை கடினப்படுத்தின. நான் வந்து என்ன செய்து உன்னை ஒரு காலம் அறியேன் என்று சொல்வார். அதனால் இந்த மெசேஜ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்குது. இது கிருபாசனமாக இருக்கிறது. கிருபாசனத்தில் வந்து இரக்கத்தையும் கிருபையும் பெற வேண்டும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அந்த கிருபையை பெற வேண்டும். அவங்க அதுக்கு பதிலாக அதை புறக்கணிக்கும் பொழுது அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை புறக்கணிக்கிறாங்க. தங்களுக்கு வரவேண்டிய அந்த மெர்சி, அந்த ஹெல்ப்பை அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஸோ டு ரிஜெக்ட் த வேர்ட் ஆஃப் திஸ் ஹவர் என்ன சொன்னால் தங்களுடைய இரக்கத்தையே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். த மெர்சி இஸ் ஓவர் ஃபார் தட் இண்டிவிஜுவல். அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கு என்ன செய்யறென்றால் இனிமேல் கிருபை கிடையாது. Mercy is over. Pentecostal pastors, mercy is over. CSA reverend, mercy is over. Their soul is cut off forever. And the atma vandu Israel ilirundu arpundu po. Biblical language padi. And the atma Israel ilirundu arpundu po. Avangaloda per jeevu posilundu kirkkappattu po. Oru kaalum avanga nithiyathai adaiya mudiyadhu. அதனால் நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வந்திருக்கோம். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் அது மெர்சி சீட்டாக இருக்குது, நமக்கு இறக்கமும் சகாயமும் கிடைக்கும். அதனால் அவர் மீடியேஷன் விட்டுவிட்டு மத்தியஸ்த ஊழியத்தை விட்டுவிட்டு பரிந்து பேசுகிற ஊழியத்தை விட்டுட்டு இப்பொழுது அவர் சன்னப் மேனாக வந்து இறங்கி வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கி மெசேஜ் அதை ஹவராக இருக்கிறார். அதுதான் மெர்சி சீட்டு, அதுதான் கிரைஸ்ட்டு. அதை புறக்கணிக்க வரும் தங்களுக்கு வர வேண்டிய கிருபையை இறக்கத்தை ஒரு மனுஷன் புறக்கணிக்கிறான், அவனுடைய பெயர் ஜீவ குசலத்தில் கிறுக்கப்படுகிறது. ஒரு கால நித்தியத்தை அடைய முடியாது. அதனால் என்னென்னா, த மெர்சி கேன் ஒன்லி ஃபவுண்ட் இன் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த மெர்சி எங்கே இருக்கிறது என்றால் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் தான் இருக்கிறது. அண்ட் ஹீ இஸ் த வேர்ட் ஆஃப் திஸ் ஏஜ், இந்த காலத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் மெர்சி சீட் அண்டையில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் கிருபாசன தண்டையில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் மெசேஜ் அதகவரில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவனத்தில் வந்திருக்கிறீங்க. அந்த எப்படி அந்த இஸ்ரீயை அந்த கிருபாசனத்தில் கொண்டு போகும்பொழுது அவள் கிருபையை பெற்று போனாள், இரக்கத்தை பெற்றுக்கொண்டாள். அதே போல் நம்ம இன்னைக்கு இறக்கத்தை பெரும்படியாக வந்திருக்கிறோம். கிரைஸ் வந்து என்ன சென்றார், வெளிச்சமாக இருக்கிறார். அவர் அன்லீமெந்த் பிரெட்டாக இருக்கிறார், புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். ஆனால் சோபன உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா, புளிப்புள்ள அப்பமாக இருக்கிறது. பன்னை கொடுக்கக்கூடாது. வேர்ல்ட் வைட் மிஷினுடைய தலைமை போதகர் என்ன செய்வார் என்றால், பன்னை கொடுப்பார், பன்னை பிச்சு தின்னு கொடுப்பார். இது உனக்காக பிட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொல்ல மாட்டார், தின்னும்பார். திராட்சை ரசத்துக்கு பதிலாக கோலா வாங்கிட்டு வருவார், பையனை கடையில் அனுப்பி போய் ஒன்று வாங்கிட்டு வா, இப்போ அங்கே பேக்கரியில் போய் ஒரு பன்னு வாங்கிட்டு வா. நான் அவர்கிட்ட எடுக்க மாட்டேன், என் மேலே அவருக்கு அதிகாரம் கிடையாது, நான் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு தெரியும். இது சரி கிடையாது. புளிப்பில்லாத அப்போ இயேசு கிறிஸ்துவோட புளிப்பு எதை குறிக்குது, பாவம் கள்ள உபதேசத்தை குறிக்குது. அல்ல, பன்னு வந்து புளிப்புள்ள அப்போ, அந்த புளிப்பில் தான் அது பொவிக்கிட்டு வருது, அப்படி பொங்கிக்கிட்டு பெருசாக வருது. அதை செய்யலாமா செய்யக்கூடாது? சில பிஸ்கட் கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க. இப்படிலாம் பல விதத்தில் ராபோஜனம் இருக்குது உலகத்தில், தவறான விதத்தில் செய்கிறாங்க. நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பைபிள் வசனத்தின்படி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்போ. ஆனால் சோபன உபதேசங்கள் எப்படின்னா, புளிப்புள்ள அப்பம், கள்ள உபதேசங்கள் அதில் இருக்கிறது. நம்ம புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம புசிக்கும்படியாக அன்லீவன் பிரெட், த ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட்டில் நம்ம வந்திருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்துவோட சரீரம் குற்றமில்லாததாக இருக்கிறது, அவருடைய இரத்தம் குற்றமில்லாததாக இருக்கிறது. அதனால் அதுக்கு அடையாளமாக நம்ம வந்து பிரெட்டையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் நீங்கள் பங்கு பெறும்பொழுது அவருடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார், அவர் சன் ஆஃப் மேனாக இருக்கிறார். சத்தியத்தை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் நம்ம இந்த பந்தியை ஆசரிக்கும் பொழுது நமக்கு அதிக ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு பங்கு பெற்றால் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே கிராண்ட் ஆகும், உங்களுடைய வியாதிகள் எல்லாமே சுகமாகும். நீங்கள் விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறும் பொழுது இது வந்து எதை குறிக்கிறது, இந்த அந்த விசுவாசத்தோடு இந்த அடையாளமாகிய இந்த அப்பத்தோடும் இரத்தத்தோடும் நாம் பங்கு பெறேன். இல்லை, இது வந்து லிட்ரல் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, இயேசுவினுடைய அந்த அவருடைய ஓன் பிளட்டு கிடையாது. இது ஒரு அடையாளம், இது இயேசுவினுடைய சரீரம் அல்ல. இது வந்து அடையாளமாக கொடுக்கும். நீங்கள் அடையாளமாக பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் ரியலாக உங்களுக்கு பிளஸ்ஸிங் தருகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய லைஃப்பை இம்பார்ட் பண்ணுகிறார். He died to share this life with us. அவருடைய ஜீவனை நமக்கு ஷேர் பண்ணும்படியாக அவர் மரித்தார். அவருடைய இரத்த அணுக்கள் உடைக்கப்பட்டது, அதிலிருந்த ஜீவனானது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது. அவருடைய இரத்தம் சிந்தனா தான் அவர் லைஃப்பை ஷேர் பண்ண முடியும், அல்லது அவர் லைஃப்பை ஷேர் பண்ண முடியாது. அதனால் அவர் கல்வாரியில் மரித்து 50வது நாள் நாங்கள் 120 மேல் இருக்கும்பொழுது அந்த லைஃப்பை அவர் ஜீவனை ஷேர் பண்ணுகிறார். அந்த ஜீவன் 120 மேல் வந்தது, இன்றைக்கி நம்ம மேலே வருது. அவருடைய ரத்தம் சிந்தப்படலைன்னா அவருடைய லைஃப்பை நம்ம பெற முடியாது. அவருடைய லைஃப், அவருடைய ஜீவனானது ஹோலி கோஸ்ட் பேப்டிசமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது அது அவைலபிளாக இருக்கிறது. நம்ம நித்திய ஜீவனை அடையலாம். நம்ம வந்து இப்பொழுது அது அவைலபிள், இப்பொழுது அவர் கிருபாசனத்தில் இருக்கிறார். His blood was shed so we could partake this life. அவருடைய ஜீவனை நாம் பெறுகிறோம். We come to commemorate here this evening. இந்த மாலை நேரத்தில் நம்ம இதை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இட்ஸ் எ ஃபீஸ்ட். இது இந்த ஃபீஸ்டில் நம்ம ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஏற்படுத்துகிறார். சங்கீதம் 23:5.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி.
இதோ என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கு. அந்த பந்தி தான் இந்த ராப்பூஜனம். அதனால் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க. லாட் ஆஃப் எனிமீஸ். வி ஹாவ் அ லாட் ஆஃப் எனிமீஸ். நிறைய சத்துருக்கள் நமக்கு இருக்கிறாங்க. அதனால் இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு விரோதமாக போராடுகிற மனுஷர்கள், நமக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். இந்த பந்தியிலே நம்ம பங்கு பெறும் பொழுது என்ன சென்றால் எல்லா சத்துருக்களும் இதோ அவர்களெல்லாம் டிஃபீட்டட், எல்லாம் தோல்வி அடைவாங்க. நான் அவருடைய இரத்தத்தோடும் அவருடைய மாம்சத்தோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளும் இருக்கிறேன். நம்ம இயேசுக்குள்ளே இருக்கோம், இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம அவர் இதுதான் ஒரு இணைப்பு. இந்த பந்தி அந்த இணைப்பை கொண்டு வரும் பொழுது எவ்ரி எனிமி இஸ் டிஃபீட்டட். ஹல்லேலூயா. உண்மைதான், எனக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஆனால் நான் வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருப்பதனால என்ன சொன்னால் எவ்ரி ஒன் இஸ் டிஃபீட்டட், எவ்ரி எனிமி இஸ் டிஃபீட்டட். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. இவ்விதமான ஒரு வெளிப்பாடோடு கூட நம்ம இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணும்.
ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஸ்பிரிட் ஆஃப் தி லிவிங் காட் ஃபால் அப்ரஸ் ஆன் மீ. Spirit of the living God, fall abreast on me, break me, melt me, and hold me, fill me, Spirit of the living God, fall abreast on me. Spirit of the living God, fall abreast on me.
நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பிசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தின் ஆனலில் அப்பாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
இந்த அப்பத்துக்காக கத்தருக்கு நம்ம சோத்திரங்களை எடுப்போம். கத்தாவே, நீர் அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பெற்று நம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தி. இது ஆண்டவரே நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். இந்த அப்பத்திலே பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை, ஆரோக்கியத்தையும், பலத்தையும், சகல நன்மைகளையும் கூட்டி கொடுப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமேன்.
இப்பொழுது சகரன் ஜீவானந்த் அவர்களின் பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை நாளை கத்தரை கனப்படுத்துவோம்.
பாடலில் 488 488 488. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிறங்கும். இயேசுவே என் தெய்வமே,
உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிறுவிளை போல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவத்தக்கதாக இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக உதவி செய்ததற்காக சோற்று. நீர் என்ன சொன்னீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நாங்கள் வருமளவும் நீங்கள் இந்த பந்தி ஆசிரியங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு பாதத்தை ஒருவர் கழுவுங்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே இதை செய்தால் நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை அருள்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு அநேக சத்துருக்கள் உண்டு, ஆனாலும் எல்லாமே தோல்வி அடைந்து கல்வாரியிலே நீர் எல்லாத்தையும் ஜெயித்தி கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு. உம்முடைய ஆவியினாலே நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அதில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் இம்மைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. என்ன எங்களுக்கு தேவையோ, என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீ. நீர் எங்களுடைய பரிகாரியாகிய தேவனாயிருக்கிறீ. நீர் யெகோவாயிராயிருக்கிறீ. இது எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராயிருக்கிறீ. உங்களுடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவங்களுடைய இதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிறீர். அவங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தூரத்திலிருந்து வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிரயாணத்தை நீர் தருவீராக. கர்த்தாவே, மறுபடியும் நாங்கள் இந்த பந்தியை ஆசிரிப்பதற்கு எங்களுக்கு கிருபத்தாரும் ராப்சர் விரைவிலே வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே அது வர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் அந்த ஸ்தலத்திலே நாங்கள் சந்திப்போம். சகல பரிசுத்தவான்களையும் சந்திப்போம். எல்லா எலெக்ட் பீப்புளையும் நாங்கள் சந்திப்போம். அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் நீர் அந்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். துதி கன மைமேலாம் அமைக்க ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.